திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: கோயில் திருப்பதிகம். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
எழுதரு மறைகள் தேரா இறைவரை இல்லிக்கங்குல் புழுதரு காலத்தென்றும் பூஷனை விடாது செய்து தொழுதகை தலைமேலேற தொழும்பு கண்ணீரு மூழ்கி அழுதடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வா. திருச்சிற்றம்பலம் பார்வதீபதையே. அருள் வடிவாகிய அம்பலவாணருடைய கருணையினாலே இந்த திருவாசகத்திலே கோயில் திருப்பதிகம் 6வது பாடல் முதலாக விரிவுரை செய்ய மேற்கொள்கிறேன். மாணிக்க வாசகர் சிதம்பரத்திலே அதிகமான ஈடுபாடு. சிதம்பரத்திலிருந்து பல பதிகங்கள் பாடியிருக்கிறார். திருப்பெருந்துறையிலேயும் அதிகமான ஈடுபாடு. திருப்பெருந்துறையில உபதேசம் பெற்றார், சிதம்பரத்தில முக்தி பெற்றார். ரெண்டும் முக்கியமான தலம். திருப்பெருந்துறையில தான் சிவபெருமான் வந்து இறங்கி மாணிக்க வாசகருக்கு உபதேசம் பண்ணின தலம். அதனால திருப்பெருந்துறைய மறக்க மாட்டார் மாணிக்க வாசகர். அங்கிருந்து உபதேசம் பண்ணி விட்டு கடைசியா தில்லைக்கு வா என்று சொல்லிவிட்டு போனார். சில காலம் இங்கே இருந்து தமிழ் பாடிவிட்டு அதன் பிறகு தில்லைக்கு வா என்று சொன்னார். மாணிக்க வாசகரை சிதம்பரத்துக்கு வான்னு கூப்பிட்டார். நம்மளை கூப்பிட மாட்டேங்கிறார். ரொம்ப முக்கியமானவங்களை கூப்பிடுறார். இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கும்பகோணத்துக்கு போயிட்டு இருந்தாரு. இது மடபாடி பக்கமா போயிட்டு இருந்தாரு. மடபாடிய மறந்துட்டாரு. சுவாமி வந்து மடபாடிய மறந்தனையோன்னாரு. நான் மடபாடிய மறப்பனான்னு அப்புறம் போய் பாடினார். அது மாதிரி தகுதி உள்ளவர்களை சுவாமி வலிய வந்து அழைக்கிறார் கோயிலுக்கு. நீங்க வா, சிதம்பரத்துக்கு வா, மடபாடிக்கு வா என்று தகுதி உள்ளவர்களை அழைக்கிறார். நம் போன்றவர்களை எல்லாம் நம்மளே அழைக்கிறார். அவர் அழைக்காம உள்ள வர முடியாது கோயிலுக்கு. நம்மளை இங்க அழைக்கிறேன்னா எங்கேயோ இருப்போம். அதனால நாமும் வந்து இறைவனுக்கு அன்புடையவர்கள் தான். இதுல இருந்து தெரியுது. இந்த சிவாலயத்துக்கு வருவதனாலும் சிவ பூஜையை பார்க்கறதுனால சிவாலயத்துக்குள்ள சிவ நூல்களை கேட்பதனால சுவாமி நம் மீது ஒரு கருணை செய்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம். அவர் வாயிலிருந்து சொல்லவில்லையே தவிர உண்மையிலேயே கருணை செய்திருக்கிறார். இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியில நம்ம ஈடுபட மாட்டோம். அந்த வகையில கொடுத்து வச்சவங்க தான். அதனாலே சிதம்பரத்துக்கு வா என்றார். இல்லையில அதுல இருந்து கோலமாதரு பொதுவினில் வருகன ஏல என்னை ஈங்கொழி தருளியும் என்று அவரே பாடுகிறார். அதனால அதிகமான ஈடுபாடு. சிதம்பரத்திலே தங்கியிருந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார். அங்கிருந்து திருப்பெருந்துறைய பாடிய பதிகம் இது. இறந்திறந்துருக என் மனத்துள்ளே எழுகின்ற சோதியே இமையோர் சிறந்தனில் பொரியும் கமலச் சேவடியாய் திருப்பெருந்துறையுரை சிவனே நிறந்த ஆகாயம் நீர்நிலம் தீக்கால் ஆயவை அல்லையாய் ஆங்கே கரந்ததோர் உருவே கழித்தனன் உன்னை கண்ணுறக் கண்டுகொண்டு இன்று என்று இந்த 6வது பாடலிலே மாணிக்க வாசகர் பாடுகிறார். மாணிக்க வாசகர் சிவபெருமானிடத்திலே ஒரு பொருள் வேணும் 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 என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். அது என்ன என்றால் அன்பு என்கின்ற ஒரு பண்பை கேட்டார். அது நீண்ட காலமா கேட்டுக்கொண்டே இருந்தார். சுவாமியிடத்திலே மிகுந்த அன்பு. அவர் வேண்டுவதெல்லாம் அன்புதான். திருவாசகத்துல பல இடங்கள்ல சொல்றார். 50 இடத்துக்கு மேல அன்பை பத்தி சொல்றார். குறைஞ்சபட்சம் ஒரு 50 இடத்துக்கு மேல அன்பு அன்பு அன்புன்னு பாடுறாரு மாணிக்க வாசகர். பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாரடியே இறங்கி இறந்த எல்லாம் எமக்கே பெறலா என்ன அன்பர் உள்ளம் கறந்து நில்லா கல்வனே நின்றன் வார்களுக்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாய் நின்ன ஏத்த முழுவதுமே என்று பாடுகிறார். அன்பு வேண்டுகிறார். அந்த அன்பு எதற்காக என்றால் அவரை வழிபாடு செய்வதற்காக. வேற எதுக்காகவும் அன்பு கேட்கல. அவரை வழிபாடு செய்வதற்காக அந்த அன்பு கேட்டார். நிரந்தரமான அன்பு கேட்டார். இப்ப நமக்கு அன்பு இருக்குது, குறைவா இருக்கு. குறைவான அன்பா இருக்கு, அதுவும் நிரந்தரம் இல்லாம இருக்கு. கொஞ்ச நேரத்துல அன்பு மாறுது. அதனாலே நிரந்தரமான அன்பு இடையரா அன்பு. இன்னொரு பாட்டுல கேட்கிறார், நாடகத்தால் உன் அடியாகவும் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்துடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். அவருக்கு வீடு பெற வேணும் என்று சொல்லி ஆசையா மாணிக்க வாசகருக்கு முத்தியாகி வீட்டுக்கு போறதுக்கு. இப்ப நம்ம பொழுதுனுக்கு வெயில்ல அடையிறோம், பல பேரை சந்திக்கிறோம், போக்குவரத்து இதுலேருந்து சாயந்தரம் ஆனால் என்ன நினைப்போம், வீட்டுக்கு போகணும்னு நினைப்போம். இதே போல பரம ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, பல பிறவிகளில் பிறந்து பிறந்து இறந்து இறந்து இப்படியே சுற்றிக்கிட்ட அலையிற அந்த துன்பத்தை உணர்ந்து வீட்டுக்கு போகணும்னு நினைப்பாங்க, அந்த வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. நாம சாயந்தரம் ஆனவுடனே இந்த வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறோம். அதே போல ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, சிவலோகமாகி வீட்டுக்கு போகணும் 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 என்று எண்ணுவார்கள். இந்த பிறப்பு இறப்பு துன்பத்தை உணர்ந்து, பிறப்பு இறப்பு துன்பத்தை உணராத வரைக்கும் அந்த வீட்டுக்கு போகணும்னு நினைக்க மாட்டான் ஞானிகள் உணர்ந்தவர்கள். அதனால மாணிக்கவாசகர் என்ன பண்ணாருன்னா, அந்த வீட்டுக்கு போகணுமேனு ரொம்ப ஆர்வமா விரைகிறாராம். ஆனா அப்படி விரைகின்றேன், அதற்கான அங்க போறதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த வீட்டுக்கு போக என்ன தகுதின்னா, அதான் இடையரா அன்பு, குறைவில்லாத அன்பு, இடையராத அன்பு இருந்தா அந்த வீட்டுக்கு போகலாம். அப்படி எனக்கு அந்த வீட்டுக்கு போக ஆசைப்படுகிறேனே தவிர அதற்கான அன்பு என்னிடத்துல இல்லை, அதனால அந்த அன்பை கொடு சுவாமி என்று கேட்கிறார். தன்மையான பாட்டு. நானும் உன்னுடைய அடியார்கள் கூட்டத்துல சேர்ந்து அடியாரை போல வேஷம் போட்டு எப்படியாவது உள்ள போயிடலான்னு நினைக்கிறேன். நாடகமா நடிச்சு அவரு மாணிக்கவாசகர் சொல்றாரு, நான் வந்து அடியாரை போல நடிக்கிறேங்கிறார். அவரே நடிக்கிறேன்னா நம்மெல்லாம் எந்த இடத்துல, மாணிக்கவாசகரே நான் உன்னுடைய அடியாரை போல நடிக்கிறேனே தவிர உண்மையான அன்பு இல்லைங்கிறார். அவ்வளவு நுட்பமான கருத்து. நாடகத்தால் அப்படின்னா நாடகத்துல உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்துடுவான், மிக பெரிதும் விரைகின்றே ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருகத் தந்தருள் எம் உடைய. வேண்டுகிறார். அதனால இப்படி பல இடங்கள்ல திருவாசகத்துல அன்பை வேண்டுகிறார், அன்பை கெஞ்சடாராம அணிக்குவார். அதான் இறந்து இறந்து அப்படி நான் உன்னிடத்திலே உண்மையான அன்பை கேட்டு கேட்டு நான் உருகுகின்றேன். அப்படி உருகுவதனாலே என்னுடைய உள்ள உருகுகிறது, உள்ள உருகுவதனாலே என்னுடைய மனசுக்குள்ளே ஜோதியாக நீ தோன்றி அருள் புரிகின்றாய் என்று சொல்லுகிறார். என் மனத்துள்ளே எழுகின்ற சோதியே. அப்படி மாணிக்கவாசகர் சிவபெருமானுடைய அந்த திருவருளை வேண்டி வேண்டி, அந்த அன்பை வேண்டி வேண்டி அவருடைய உள்ள உருகியது மாணிக்கவாசகர். அப்படி உள்ள உருகுவதனாலே அவருடைய உள்ளத்துல ஜோதியாக தோன்றினாரா மாணிக்கவாசகர். இது அவருடைய அனுபவம். மாணிக்கவாசகருடைய உள்ளத்துல சுவாமி தோன்றி காட்சி தந்ததை பாடுகிறார், ஜோதியாக தோன்றியிருக்கிறார். ஞானிகள் உள்ளேயே காண்பார்கள், வெளியிலையும் காண்பார். மாணிக்கவாசகர் உள்ளேயும் கண்டார், வெளியிலும் கண்டார். அவங்களுக்கு எப்படி தோன்றுவார் என்றால் ஜோதிமயமாக தோன்றுவார். அந்த ஜோதி இன்னதென்று சொல்ல முடியாது. உள்ளே தோன்றுகின்ற அந்த ஜோதிய இப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த உப்பற்ற சூழ் மனசு உருகுச்சுன்னா சுவாமி உள்ளே தோன்றுவார், உருகாத வரைக்கும் தோன்ற மாட்டார். உள்ள உருகி உடனாவர் மற்றது தெல்ல அரியர் என்று உந்தீவர, சிற்பர செல்வர் என்று உந்தீவர் என்பது சிறு உந்தியார். மனசு உருகணும். அப்படி உருக 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 சுவாமி தோன்றுவார். உருகணும்னா என்ன பண்ணணும்னா, சுவாமியுடைய பெருமையை கேட்டாதான் உருகும். இல்லைன்னா அந்த பெருமையை கேட்டு அவருடைய அருளை கேட்டு, ஆஹா இப்படி அருள் பண்ணுவாரா சுவாமி, இவ்வளவு உயர்ந்தவரா, இவ்வளவு எளிமையா வந்து அருள் புரிவாரா என்ற பெருமையெல்லாம் தேவாரம் திருவாசகம் முதலான நூல்களை எல்லாம் படித்து கேட்டு கேட்டு அதை அந்த பாடல்களை எல்லாம் பாடும் போது உள்ள உருகும், அதை கேட்கும் போது உருகும். இல்லைன்னா சாமானியமா உருகாது. என்னதான் கோயில் போனாலும் அந்த உருக்கம் வராது. அந்த பெருமையை புகழ கேட்டாதான் உள்ள உருகும். அதைத்தான் திருவாசகத்திலே சொல்றார், ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதி யாம் பாட கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கள் ஏதேன ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே என்றோழி பரிசீலனும். சிவபெருமான் மாதேவனாகிய சிவபெருமானுடைய புகழை அவனுடைய பெருமையை வாழ்த்தினோ அந்த வாழ்த்துகின்ற ஒலியை கேட்டு சத்தத்தை கேட்டு உறங்கிக் கொண்டிருந்த ஒரு பெண் என்ன செய்தாள், அந்த தூங்கிட்டு இருந்த படுக்கையை விட்டு அவ அந்த மெய் மறந்து விம்மி விம்மி கீழே விழுந்து புரண்டாள். தன்னுடைய நிலைமையை மறந்து விட்டாள், தன்னையே மறந்து விட்டாள். அந்த பெருமையை கேட்டு மன உஞ்சி தூக்கத்தை எல்லாம் விட்டுட்டு அப்படி மூர்ச்சையா கிடக்குறா. அப்படி ஒரு பெண் பக்குவம் உள்ளவ அப்படி இருக்கிறா. நீ என்னடினா உன் வாசலுக்கு முன்னால வந்து பாட்டு பாடுற, நீ ரொம்ப தூங்குறிய தூங்கிக்கிட்டே இருக்கிறீ என்று ரெண்டு விதமான பக்குவத்தையும் சொல்றாரு அந்த திருவாசகத்துல திருவம்பாவை. அதனால பக்குவம் உள்ள ஆன்மாக்கள் அவனுடைய பெருமையை கேட்டா உருகிவிடும். பக்குவம் இல்லாதவனுக்கு என்ன சொன்னாலும் உருக்க வராது. அந்த பக்குவத்தை கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஆண்டவன் தரணும். உருக கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவன். அப்படி உருகுவதனாலே என்னுடைய உள்ளத்திலே தோன்றுகின்ற ஜோதியே என்று பாடுகிறார். உள்ளே எழுகின்ற ஜோதியே இமையோ சிறந்தனி பொலியும் கமலச்சேவடியாய். தேவர்களுடைய சிறசிலே சிவபெருமானுடைய திருவடி இருக்கிறதா, அவருடைய திருவடி அவ்வளவு உயர்ந்தது. பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்கள் எல்லாம் சிவபெருமானுடைய திருவடி மலர சூடி இருக்கிறார். சிறந்தனி பொலியும் கமலச்சேவடியாய் அவருடைய திருவடி தாமரை போன்ற திருவடி. திருப்பெரும் துறையுரை சிவனே நிறந்த ஆகாயம் நீர் நிலம் தீக்கால் ஆயவாய் ஆயவை அல்லையாய் ஆங்கே. நிறந்த ஆகாயம் பறந்து விரிந்த ஆகாயமாக இருக்கிறார். ஆகாயம் பூதங்கள்ல முதன்மையானது ஆகாச பூதம். இப்ப இது வந்து ஆகாசம், இதெல்லாம் ஆகாசம் வெளி. இல்லைன்னா எந்த பொருளும் வைக்க முடியாது. எல்லா பொருளும் தங்குவதற்கு இடமாக இருப்பது ஆகாசபூதம். அது எவ்வளவு பறந்து இல்லையோ சொல்லவே முடியாத அளவு. அப்படி ஆகாசம், தண்ணீர், நிலம், நெருப்பு, காற்று இப்படி எல்லா பூதங்களிலும் கலந்திருக்கிறார். அஞ்சு பூதங்கள்லையும் சுவாமி கலந்திருக்கிறார். ஆயவை அல்லையாய் ஆங்கே, இந்த அஞ்சு பூதங்களையும் கடந்து இருக்கிறார். கலந்து இருக்கிறாரு, கடந்து இருக்கிறார். அஞ்சு பூதங்களுக்கு அப்பாற்பட்ட பூதமாக இருக்கிறார். அது இன்னது சொல்ல முடியாது. கறந்ததோர் உருவே கழித்தரன் உன்னை கண்ணுற கண்டுகொண்டு இன்பே. அப்படிப்பட்ட பூதங்களாகவும் அந்த பூதங்களை எல்லாம் கடந்து இருக்கின்ற பரம்பொருளாகியிருக்கிற உன்னை நான் கண்ணார கண்டு கழித்தேன் என்று சொல்கிறார். கண்டு மகிழ்ச்சி அடைந்தேன், ஆனந்தத்தை அடைந்தேன் என்று பாடுகிறார். கண் கறந்ததோர் உருவே கழித்தரன் உன்னை கண்ணுற கண்டுகொண்டு இன்றே. அந்த வடிவத்தை பார்த்திருக்கிறார் மாணிக்கவாசகர். பலமுறை மாணிக்க வாசகர் சிவபெருமானை நேரிலே கண்டு அந்த ஆனந்தத்தை அனுபவித்திருக்கிறார். சுவாமியை பார்த்தவர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இவங்கதான் நமக்கு குருக்கள். நமக்கு குரு யார், சைவ சமயத்துக்கு குரு யாருன்னா இந்த நாலு பேரு தான். இவங்க நாலு பேரும் சுவாமியை நேரடியா பார்த்தவர்கள். சும்மா வந்து கற்பனையா பாடல இவங்கெல்லாம். திருவாசகம் கவிதை கற்பனையா எழுதுனதாக ஏதோ சாமி பக்தினால எழுத அருவிங்க. சுவாமியை பாட வேணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல், சுவாமியே வந்து பாடுன்னு சொல்லி அதன் பிறகு பாடணும். இவர் பாடணும் தான் நினைக்கல, ஒரு புகழுக்காகவோ பெருமைக்காகவோ அப்படி பாடணும்னு நினைக்கல. சுவாமியே நேரா வந்து அந்த ஞானத்தை கொடுத்து அந்த உயிரை சிவமாக மாற்றி, மாணிக்க வாசகரை சிவமாக மாற்றி அதன் பிறகு நீ திருவாசகத்தை பாடுன்னு சொல்லி அப்புறம் பாடணும். அதனால இது திருவாசகம் வந்து ரொம்ப உயர்ந்த நூல். திருவாசகத்தை கேட்டவங்களுக்கு அடுத்து பிறவி இருக்காது. பாவமே இருந்தாலும், எவ்வளவு பாவம் பண்ணி இருந்தாலும் திருவாசகத்தை கேட்டுட்டு அவங்களுக்கு பிறவி இருக்காது. சாம்பலாயிரு வினை சாம்பலாகும். அப்படிப்பட்ட நூல். இல்லைன்னா சிவபெருமான் பொழுதுபோக்குக்காக வந்து எழுதினார் அப்படி இல்லை. எவ்வளவு மெனக்கெட்டு இதை வந்து சிரமப்பட்டு எழுதி கொடுத்துருக்கிறார். சிவபெருமான் எழுதுறாருன்னா அந்த நூல் வந்து சாதாரண நூலா இருக்குமா? அதனால திருவாசகத்தை ஒரு மனிதன் நன்றாக உருகி அதுல ஈடுபட்டு அந்த பொருளை எல்லாம் நன்றாக தெரிந்து அதில் உந்தி விட்டானால் அவனுக்கு பிறவி இல்லை, சிவமாகி விடுவார். அப்படிப்பட்ட நூல். அதனாலே அந்த சுவாமியை நேரடியாக கண்டு பாடியவர் சுவாமியை பார்த்து பாடணும். இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? சிவனை பார்த்ததில்லை. தினந்தோறும் கும்பிடுங்க, திருநீர் விஷயங்கள்
பார்த்தார். இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தே நீயலார் பிரிதுமற்று இல்லை. அந்த அருளானந்தம் அவருக்கு மாணிக்க வாசகருக்கு அருள் பண்ணின அந்த ஒரு பேரானந்த நிலை. சுவாமி அவருடைய உள்ளத்திலே தோன்றி விட்டார். அப்படி தோன்றி விட்ட உடனே உலகத்தை எல்லாம் மறந்துட்டாராம். தான் யாருங்கிறதையே மறந்துட்டாராம் மாணிக்கவாசகர். அவருக்கு நினைப்பே இல்லையா? நினைப்பு என்கின்ற ஒரு கருவி, ஒரு செயல் இருக்குமல்லவா, அது இல்லாம போச்சாம். கருதா மறவா நெறி காண எனக்கு உன் இருதாள் வனசன் தர என்று செய்வாய் என்பது கந்தர் அனுபூதி. எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே என்பார் அருணகிரிநாதர். எல்லாம் அற என்னை இழந்தன, தான் யாரு, தன்னுடைய பேர் என்ன, ஊர் என்ன, எங்க இருக்கிறோம், என்ன செய்யறோம், வீட்டுக்கு என்ன பண்றது, விவசாயத்துக்கு என்ன பண்றது, மனைவி மக்களுக்கு என்ன பண்றது, பேரம்பேத்துக்கு என்ன சொத்து சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரி எண்ணம் எல்லாம் ஒண்ணு கூட இல்லாம எல்லாம் வேற உடம்புலயே நினைவு இல்லையா. அத அருணகிரிநாதர் பல இடங்கள்ல சொல்றார். கட்ட போல இருக்கிறேங்கிறார். சொன்ன கிரவுஞ்ச கிரியூடுருவ துளைத்த வைவேல் மன்னா கடப்ப மலர் மாலை மைந்தார் மௌனத்தை உற்று. மௌனத்தை உற்றுன்ன அந்த திருவடிவமாகிய ஓங்கார மந்திரத்திலேயே மனம் லயித்து மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கே நிர்குணம் பூண்டு என்னை மறந்தே இருந்தேன் இறந்தே விட்டது உடம்பே. இதுக்கு மேல விளக்க எப்படி சொல்ல முடியுங்கிறார். இந்த உடம்பே இறந்து போச்சா. அவங்களுக்கு அடிச்சாலும் தெரியாது, என்ன பண்ணாலும் திட்டினா காது கேட்காது. ஞானி திட்டினா காது, நம்மளை திட்டினா அவங்க பத்து வார்த்தை திரும்ப திட்டி போடும். ஞானிக்கு திட்டுறதே கேட்காது. அப்புறம் எங்க அவங்க திரும்பி திட்டுவாங்க? சண்டேஸ்வர நாயனார் பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க அப்பா போயிட்டு விசாரிச்சிருமா என்னடா பண்ற அப்படின்னாரு. காதுலயே விடல அவருக்கு. என்ன பாலை கறந்து மண்ணுல ஊத்துற என்னடா பண்ற அப்படிங்கிறாரு. அப்பவும் திரும்பிய பார்க்கல. குச்சி எடுத்து பார்க்க முதுகுல அடிச்சாரு. அப்பவும் திரும்பிய பார்க்கல. கூப்பிட்டதும் காதுல கேட்கல, திட்டினதும் கேட்கல, முதுகுல அடிச்சதும் உணரல. பாலை தட்டி விட்ட உடனே அந்த நினைவு இருக்கிறதுனால திரும்ப திரும்ப எடுத்தார். வந்திருக்கிறது அப்பான்னு தெரியாதவரு. என்ன யார் என்ன பண்றாங்க, ஏதோ பாலை தட்டி விடுறாங்களேன்னு ஒரு துருப்பு எடுத்தார். அவ்வளோ அந்த நினைப்பு அதுல பூசையில உந்தி விட்டபடினாலே தன்னையே மறந்துட்டார். தன்னை கூப்பிட்டது தெரியும். பாபு சிதம்பரம் உள்ள செயல்ல இருந்தார் சிறைச்சாலையில. சிதம்பரனார் கேள்வி, பாபு சிதம்பரம் சிக்கெடுத்த செம்மல். அவர் பூஜை செயல்ல இருந்தும் பூசை பண்ணார் சிறைச்சாலையில இருந்து. அவர் திருவாசகத்துக்குலாம் இது எழுதியிருக்கிறார். தெரியும், சிறைச்சாலையில இருந்து பூசை பண்ணியிருக்கிறார் சிவபூஜை. அப்படி பண்ணும்போது அந்த ஜெயிலர் வந்து தட்டி கூப்பிட்டுருக்காரு, வேகமா கூப்பிட்டாரு. அவருக்கு காதில் விழலையாரு. என்ன பண்ணி வெளியில பூஜை முடிச்சுட்டு அப்புறம் வெளியில வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நான் கூப்பிட்டப்ப நீ ஏன் திரும்பியே பார்க்கல, என்ன பண்ணிட்டு இருந்தேன்? நான் உங்களை விட உயர்ந்தவர்கிட்ட பூஜை பண்ணிட்டு இருந்தேன், உங்களை விட உயர்ந்தவரை நான் வழிபாடு பண்ணிட்டு இருந்தேன், அதனால கேட்கல அப்படின்னாரு. உடனே அவனுக்கு திரும்ப கோபம் வந்து நீ வந்து சிக்குன்னு திரும்ப தண்டனை கொடுத்துட்டான். பரவாயில்ல போடாட்டாரு. அதனால அந்த பூசையில உஞ்சி இருப்பவருக்கு அங்கிருந்து நமக்கெல்லாம் மனசு ஒன்றார் அப்படி பூசை பண்ணவர். அதனால சிவபூசைக்கு மன ஒருமையோடு வழிபாடு பண்ணுவர், மன ஒன்றி தியானிப்பது. அந்த தியானம் எல்லாருக்கும் வராது, ரொம்ப அபூர்வமா வரும். அதுதான் அருணகிரிநாதர் எல்லாம் வர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூதம். இப்படி என்னையே இழக்கும்படியான ஒரு நினைப்ப ஒரு நிலையை உண்டாக்கினையே இது எப்படி உன்னால முடிஞ்சதுன்னு கேக்குறாரு. எப்படி உன்னால முடிஞ்சது அந்த விஷயத்தை சொல்ல அப்படிங்கிறார். அப்படி நினைப்பற நினைந்தேன், எந்த நினைப்பும் இல்லாமல் உன்னையே நினைந்து கொண்டிருக்கிறேன் என்று மாணிக்க வாசகர் சொல்றார். அப்படி தியானம் பண்ணணும், எல்லாத்தையும் மறந்து விட்டு அப்படி கொஞ்ச நேரமாவது தியானம் பண்ணுனா அதுக்கு பலன் தனி, ரொம்ப உயர்ந்தவன். சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியார் என்று சொல்லுகிறார். அப்படி ஒரு தியானம் பண்ண அது ஒரு தனி ஆனந்தம் தான், பரமானந்தம். இருள் கடிந்து எழுகின்ற ஞாயிறே போல், அந்த சுவாமியினுடைய வடிவம் எப்படி என்றால் ஞான தினகரன், ஞான சூரியன். நமக்கு உள்ளத்திலே இருள் இருக்கிறது, சுவாமி தோன்றி அருள் புரியாத காரணத்தினால இருட்டு படர்ந்திருக்குது. ஆணவம் என்கின்ற இருட்டு, உள்ளே இருக்கிற இருள், இந்த இருளினாலே கடவுளை காண முடியவில்லை. ஆணவம் என்கின்ற இருட்டு, ஆணவத்துக்கு இருள் என்கிறது. வெளியில இருக்கிற இருள் வந்து பொருளை காட்டாது, தன்னை காட்டும். இது இருட்டுங்கிறது தெரியுது, பொருளை மறைச்சிடும். ஆனா உள்ளே இருக்கிற இருள் பொருளையும் காட்டாது, தன்னையும் காட்டாது. ஆணவம் என்கின்ற அந்த பொருளை பார்க்க முடியாது. இப்படி ஒரு இருட்டு, அந்த இருட்டு போயிடுச்சா சுவாமி தோன்றின உடனே. நாளைக்கு வாசகர், இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்றதின் தன்மை இணைப்பற நினைந்தேன். ரொம்ப அற்புதமான வாக்கியம். நீயலால் பிரிது மற்றி இன்மை, என்னுடைய உள்ளத்துல உன்னை தவிர வேற எதுவுமே இல்லைன்றார். நமக்கு அது உன்னை தவிர எல்லாம் இருக்குது. சுவாமியினுடைய திருவருளை பெற்ற ஞானிகள் அவரை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டார்கள். உலகத்துல தொடர்பு உள்ளவர்கள் கடவுளை கொஞ்ச நேரம் நினைப்பாங்க, மீதி எல்லா உலகத்தை பற்றிய சிந்தனைகள் தான் இருக்காரு. நீயலா பிரிது மற்றி இன்மை, சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறையுறை சிவனே. திருப்பெருந்துறையில இருக்கிற சிவபெருமான் சிவனே, சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம். உலக பொருள்கள் எல்லாவற்றிலும் அவர் வந்து எல்லா பொருள்களிலேயும் கலந்திருக்கிறார் சுவாமி. ஒவ்வொரு பொருள்கள்லேயும் சென்று 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 அவர் ஒன்றி இருக்கிறார் கடவுள். அப்படி ஒன்றி இல்லைன்னா உலக பொருள்கள் எதுவும் இயங்காது. இப்ப எனக்குள்ள சிவபெருமான் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். இல்லைன்னா நான் எப்படி பேசுவேன், பேச முடியல. இதே போல எல்லா பொருள்களிலும் சிவபெருமான் கலந்திருக்கிறார். அவர் இல்லைன்னா எதுவும் இயங்காது. அவருக்கு இயவுன்னு ஒரு பேர், பெரும்பெயர் இயவுன்னு திருமுருகாற்று படையில சொல்றார் நக்கீரன். இயவுன்னா எல்லாத்தையும் இயக்குபவர், அசையும் பொருள் அசையா பொருள் எல்லா பொருள்களையும் கலந்து இயக்குகின்றார். அப்புறம் செலுத்துகின்றார், செலுத்துகின்றார்னா இயக்குதல், அதுவும் அதே பொருள் தான். அதனால கடவுள்னு பேர். கடவுள்னா செலுத்துதல், கடவுள். ஒவ்வொரு பொருளையும் இயக்குவதனால கடவுள்னு பேரு, இயக்குவதனால இயவுன்னு பேர். அப்படி எல்லா பொருள்கள்லையும் சுவாமி சென்று சென்று அந்தந்த பொருள்களிலே ஒன்றி அந்தந்த பொருள்களை இயக்குகிறார். சூரியனுக்குள்ளே இருந்து சூரியனை இயக்குகிறார். இல்லைன்னா சரியா 6 மணிக்கு அவன் வரமாட்டான். என்ன கட்டாயம் இருக்குது, வருவான? இவர் உள்ள இருந்து நமக்காக அவனை கரெக்டா வர சொல்றார். இல்லைன்னா அவன் சாதாரணமா வரமாட்டான். பெரியாள், உங்களுக்காக நான் வரணுமா, பொறுமையா தான் வருவேன். இன்னும் யார் என்ன கேட்க முடியும்? சூரியனை போய் யாராவது பேசி போட முடியுமா? அதே போல சந்திரன், அதே போல காற்று, அதே போல மழை, அதே போல பனி வெயில், இப்படி எல்லா பொருள்களிலேயும் சுவாமி கலந்து இருந்து செய்கிற உபகாரம் பெரிய உபகாரம். மண்ணுக்குள்ள இருக்கிறாரு, தண்ணீர்ல இருக்கிறாரு, நெருப்புல இருக்கிறாரு, காற்றுல இருக்கிறாரு, ஆகாசத்துல இருக்கிறாரு, யானை உள்ளத்துல இருக்கிறாரு, எறும்பு உள்ளத்துல இருக்கிறாரு. உரைசேரு 84,000 யோனி வேத நிறைசேர படைத்த அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் போயிட்டு. பெரிய கருணை. இப்போ உங்க உள்ளத்திலிருந்து சுவாமி என்ன பண்றாரு, திருவாசகம் கேட்டு இருக்கிறாரு. அவர் கேட்க வைக்கலன்னா கேட்க முடியாது. அப்படி எல்லா அணுக்களிலேயும் உயிர்களுக்குள்ளே இருக்கிறார், உயிர் இல்லாத பொருள் இருக்கிறவ அதிலே இருக்கிறார், அணுக்கள் தோறும் இருக்கிறார். அப்படி திரு தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறையுரை சிவனே, ஒன்று நீ அல்லை, அஞ்சி ஒன்று இல்லை. அதுக்கு விளக்கம் சொல்றார். எல்லா பொருள்களையும் இருக்கிறார் சிவபெருமான். ஆனா எல்லா பொருளும் சிவமா அல்ல, அவர் கலந்து இருப்பதனாலே எல்லா பொருள்களிலேயும் இருக்கிறாரு. ஆனா அந்த பொருள்கள் ஒன்று சிவமாகாது, ஒன்று நீ அல்லை. இதுல சிவம் இருக்கிறாரு, ஆனா இந்த பொருள் சிவமாகாது. இருந்து இயக்குகிறார், இதை பயன் தர வைக்கிறார். ஒன்று நீ அல்லை, அஞ்சி ஒன்று இல்லை, நீ இல்லாம எந்த பொருளும் இல்லை.
அப்படி அந்த சிவபெருமான் எல்லா பொருளையும் கலந்து இல்லைன்னா உலகத்துல எந்த பொருளுமே இயங்காது, அது பொருளாவே இருக்காது. அதான் ஒன்று நீ எல்லை அங்கி உண்டி, ரொம்ப முக்கியமான வரி இதெல்லாம். ஒன்று நீ எல்லைன்னா உலக பொருள்கள் எதுவும் நீ கிடையாது, ஆனா எல்லா பொருளும் உன்னை இல்லாம எந்த பொருளும் இயங்காது. இது ஒரு பெரிய தத்துவம். ஒன்று நீ எல்லை அங்கி ஒன்றில்லை, யார் உன்னை அறிகியற்பாரு, அப்படிப்பட்ட உன்னை யாராலே அறிய முடியும் என்று சொல்லுகிறார். பார்வத அண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்ததோர் படரொளி பரப்பே. பார்வத அண்டம்னா இந்த உலகம், அந்த உலகம், எல்லா உலகங்களும், அத்தனை உலகமாகவும் சாமி தோன்றி பறந்து விரிந்திருக்கிறார். அனைத்துமாய் முளைத்து பறந்ததோர் படரொளி பரப்பே, இதெல்லாம் சிவபெருமானுடைய இலக்கணம், சிவபரத்துவம். இப்போ ஒன்று நீ இல்லை அஞ்சு ஒன்றில்லை அப்படிங்கிற வாக்கியம் வேற நூல்களில் பார்க்க முடியாது, வேற சித்தாந்தத்துலலாம் இதெல்லாம் பார்க்க முடியாது. ரொம்ப இது ஒரு சிறப்பான வரி. இந்த வாசகமும் கிடையாது, இந்த கருத்தும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஒன்றாய் வேறாய் உடனாய்ன்னு நூல்களில் சொல்லுது. இது ஒரு சிறப்பான வாக்கியம். நீரு தீயே நினைவதே அறிய மின்மார் அப்படி. அந்த ஒரு மலை போறது சாதாரணமா ஞானியருடைய பார்வையினால ஆசீர்வாதம் இருந்தாத்தான் அந்த ஆணவ மலம் போகும். அவ்வளவு படிச்சவர் போல நெய்கண்ட தேவருடைய அருப்பார்வையினால அந்த வார்த்தையில அப்படி போக்கினார். அதனாலதான் ஞானியினுடைய சேர்க்கை வேணும், அடியாருடைய சேர்க்கை வேணும். அதத்தான் சிவஞான போதம் நெய்கண்ட தேவர் சொல்றது. நெய்கண்ட தேவர் தான் சொல்றார், செம்மலன் ஒன்றால் சேரனுட்டா அம்மலன் கழி அன்பரோடு மதி மாலரநேயம் மலிந்தவன் அன்பருடன் அம்மலங்களி. அந்த ஆணவ மலத்தை நீக்கு, அதற்கு என்ன செய்ய வேணும், அன்பருடு மதி மாலரநேயம் மலிந்தவர்களிடம் அலையுண்டோம். அது அருணையில் என்ன சொல்ற, மோக பாதி தனிலே நாடு மூன்று வேணுனிய மோன ஞானிகள் உடனே சேரவும் அருள்வாயே. ஞானிகள் உடனே சேரவும் அருள்வாய், உடனே சேரவும் அருள்வாய், கால தாமதம் இல்லாம. ஞானிகள் உடனே சேர அருள் பண்ணு, உடனே சேர அருள் பண்ணு இப்பவே. ரெண்டு அர்த்தம், உடனே என்ன புரியுதுங்களா, இந்த நாளைக்கு நாளாரணைக்குங்கிற வேலை இல்லை, அப்பவே. அப்படி ரெண்டு அர்த்தம் போட முடியாது சொல்றார் அருமை இல்லை. அப்படி அந்த மலம் போச்சுன்னா நாம சிவம், சிவபெருமானுக்கு அந்த மலை இயல்பாகவே கிடையாது. அதனால அவருக்கு மின்மலன் நிமலன் விமலன் என்றெல்லாம் மின்மலா நின்னருள் வெள்ள சீருரு சிந்தை எழுந்ததோர் தேனே. உள்ளத்திலே எழுகின்ற தேனே, சீருரு சிந்தை எழுந்ததோர் தேனே. சீருரு சிந்தைன்னா அந்த இருவனை ஒப்பு வந்த சிந்தை, சீரான சிந்தை. காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கள் இல்லாம நல்ல சிந்தை. இப்ப நல்ல நிலத்துல தானே பயிர் விளையும், மேடு பள்ளம் வந்து பாறை கலர் நிலம் தண்ணி இல்லாத காடு, இதுல என்ன விளையும், ஒண்ணும் விளையும். என்னதான் நல்ல உரம் போட்டு பாதுகாத்தாலும் நிலம் பக்குவம் இல்லைன்னா வரும். அதே போல மனசுல என்னதான் வந்து நூல்களை படிச்சாலும் கேட்டாலும் அந்த மனம் பக்குவமா சமமா, காம குரோத லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்ற குற்றங்கள் எல்லாம் இல்லை, இல்லாம சீரா இருக்கணும். அப்படி சீரா இருந்துச்சுன்னா அதுல சுவாமி தோன்றுகிறார். சிவம் என்கின்ற பயிர் விளை. சீருரு சிந்தை எழுந்ததோர் தேனே, திருப்பெரும் துறையுரை சிவமே. ஆறுறவு எனக்கு இங்கு ஆரையல் உள்ளார் ஆனந்தம் காக்கும் என் சோதி. சுவாமியை பார்த்து சொல்றார், பெருமானே உன்னத்தவிர எனக்கு யார் உறவு, கேள்வியா கேக்குற. மற்றவங்க எல்லாம் நீதான் உறவுன்னு சொல்லுவாங்க, இவர் சொல்றாரு உன்னத்தவர யாருப்பா எனக்கு உறவுன்னு கேக்குறாரு. அருணகிரிநாதர் தான் சொல்லுவாரு, ஒரு குழந்தை அஞ்சு வயசு பையன் நாலு வயசு பையன், அப்பா உட்கார்ந்துருக்கிறாரு. அப்பாவுக்கு பக்கத்துல அந்த குழந்தை அழுது வந்து அப்பான்னு ஓடி வந்து விடும். அப்பா இந்த அப்பா என்ன செய்யணும், அது ஓடி வந்து அழுகிற குழந்தைய அப்பா என்ன பண்ணணும், தூக்கி மடியில வச்சு அழாதப்பா உனக்கு பிஸ்கட் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லு. அப்படி இல்லாம அந்த அப்பா போட அப்படின்னு தள்ளி விட்டா அது அப்பாவா, அப்படி நீ வந்து எனக்கு அப்பா, முருகன் வந்து அப்பா, நான் உன்னோட பிள்ளை, அதுல சந்தேகம் உண்டா, சந்தேகமே முருகன் தானே நமக்கா. இப்ப
இப்போ உங்க அப்பா காலில் வந்து நான் விழறேன், நான் குற்றமுடையவன் தான், இருந்தாலும் நீ தான் அப்பா, உன்ன இடத்துல வந்து விழுகிறேன், அழுகிறேன், தொழுகிறேன், விழுகிறேன், அழுகிறேன், தொழுகிறேன், நீ வந்து உன்னுடைய திருவடியில என்னை தூக்கி எடுத்து வச்சு எனக்கு அருள் பண்ணலன்னா பார்க்கறவனும் சிரிப்பான். இந்த குழந்தைய வந்து தகப்பனார் தள்ளி விட்ட மாதிரி என்னை தள்ளி விட்டீங்க, உன் மேலதான் பழி வரும். அதனால அப்படி யாராவது குழந்தைய அளவிடுவாங்களா, இத நினைச்சு பார் சுவாமின்னு கேக்குறாரு அருணகிரியார். ஏது புத்தி ஐயா, எனக்கு நீ யாரை நட்டிடுவேன், நான் இனிமேல் உலகத்துல போய் யார கேட்க போறேன், ஏது புத்தி ஐயா, குழந்தை எனக்கு என்ன புத்தி இருக்குது, எனக்கு நீ யாரை நட்டிடுவேன், அவற்றினிலே இறத்தல் போலோ, எனக்கு நீ தந்தை தாயின்றே இருக்கவும், நானும் இப்படியே தவித்திடவோ, சகத்தவர் ஏசரிப்படவோ, நகைத்தவர் கண்கள் காண, பாதம் வைத்திடை ஆதரித்திட நீயே மறுத்திடில், தகப்பன் மைந்தனோடி பால் முடி குரல் ஓலவிட்டில் ஆறெடுப்பதன் நாவெருத்தன பார் நகைக்கும் ஐயா, எனக்கு இது சிந்தியாதோ. இப்படி ஒரு உலகியல் ஒரு நியாயத்தை எடுத்து வச்சு சுவாமி கிட்ட சொல்றார் அருணகிரியார். என்ன இலக்கிய நயம் திருப்புகள், பால் மொழி குரல் ஓலமிட்டில் ஆறெடுப்பதன் நாவெருத்தள பார் இடுப்பர்களோ, எனக்கு இது சிந்தியாதோ என்று வேண்டுகிறார். அதனாலே ஞானிகள் கடவுளை தவிர வேறு உறவை நினைக்க மாட்டார். கடவுள் தான் உண்மையான உறவு, செத்த போதில் ஆறும் இல்லை சிந்தையுள் வழிவிங்கள் என்கிறாரு சுந்தரமூர்த்தி சுவாமி. சார் ஆருளரே உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் ஆருளரேங்கிறார் யார், கபர் சுவாமி திருநாவுக்கரசு. அதனால உண்மையான உறவு யாருன்னா கடவுள் உறவு தான், வேற உறவெல்லாம் கடைசி வரைக்கும் வீடு வரை உறவும் தான், வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும்னு. அதனாலே அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டை, விழி அம்பொழுக மெத்திய மாதனும் வீதி மட்டை, விம்மி விம்மி இரு கைத்தலை மேல் வைத்தடு காளையரும் குடுகாடு மட்டை, பற்றி தொடரும் இருபதை புண்ணிய பாவம். அதனால இப்ப செய்கிற புண்ணிய பாவம் தான் கடைசி வரைக்கும் நிலையான உறவு சிவனுடைய. அந்த ஆறு எனக்கு உறவு, இங்கு ஆரையல் உள்ளார், பக்கத்துல எனக்கு ஆதரவு கொடுப்பவர்கள் யாரும் கிடையாது, ஆனந்தம் ஆக்கும் என் சோதி என்று அந்த பெருமானை பாடுகிறார்.